திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது பெரிய புராண சொற்பொழிவு. தலைப்பு: பெரிய புராணத்தில் தொகை அடியார்கள். உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் அதற்கு அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டார். அருமையான ஒரு புராணம் முழுநீர் பூசிய முனிவர். இந்த முழுநீர் பூசிய முனிவர்கள் என சொல்லக்கூடியவர்கள் திருநீரை முறையாக தயாரித்து முறையாக அணிபவர்கள். இந்த முறையாக தயாரித்து முறையாக அணிபவர்கள் என்பதை இந்த முழுநீர் பூசிய முனிவர். முழுநீர் என்றால் ஆகமத்திலே விதிக்கப்பட்டிருக்கின்ற முறையின்படி அந்த நியமம் தயாராது முழுமையான நெறியோடு நின்று தயாரித்ததும் அணிகின்ற முறையில் முழுமையான நெறியினை பின்பற்றியும் இருப்பவர்கள். மேனி முழுவதும் நீரினை அணிபவர்கள் அந்த முழுநீர் பூசிய முனிவர். இவர்கள் யார் என்று சொன்னால், இவர்கள் இந்த திருநீரை எப்படி தயாரித்து அணிகிறார்கள் என்பதை இந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 6 பாடல்களுடைய கருத்து பிண்டங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முதலில் இந்த திருநீர் தயாரிக்கப்பட்ட முறை என்ன தெரிந்து கொண்டால், அந்த முறையில் தயாரிக்கப்பட்ட திருநீரை அணிபவர்கள் என்று வரும். எப்படி திருநீர் தயாரிக்க வேண்டும் என சொன்னால், பசுவானது சாணம் இடுகின்ற பொழுது அதை பின்தட்டில் கையை வைத்தே எடுப்பது சாந்திகம். அந்த பசுவை சாணம் இடுகின்ற பொழுதே பின்தட்டு அந்த எருவாயிலே கையை வைத்தே எடுத்து விடுவது, இது சாந்திகம். மற்றொன்று முறை கோமயம் கீழே விழுகின்ற பொழுது கீழே தாமரை இலையை வைத்து ஏற்பது பௌட்டிகம். அல்லது அந்த கோமயமானது கீழே விழுந்த பின்பு அந்த கோமயத்தின் மேல் இருக்கின்ற ஈரம் காய்வதற்கு முன்பாக அந்த கோமயத்தின் அதாவது சாணத்தின் மேலுள்ள வழும்பு, ஒரு வழுவழுப்பு பாகம் இருக்கும், அதை நீக்கி சேகரித்து உருண்டையாக்கி பஞ்சகவ்யத்தை வைத்து சேர்த்து வாமதேவ மந்திரத்தையும் கூறி அகோர மந்திரத்தை சொல்லி பிசைந்து உருண்டை உருண்டையாக பண்ணி அதை வைத்து சுற்றி நெல் பதரை விரித்து தற்புருஷ மந்திரத்தினாலே சிவாக்கினி மந்திரத்தால் தகித்தல், தன்றாக தகிந்து முடிந்த பின்பு ஈசான மந்திரத்தை சொல்லி மேலே இருக்கின்ற கருக்காய்களை எடுத்து அங்கே பஷ்பம் போல் இருக்கின்ற அந்த சாம்பரை எடுத்து அங்கே அதற்கு பின்பு ஒரு வெள்ளை மண்பானையில் புது மண்பானை ஒரு புது மண்பானையின் உள்ளே இந்த சாணத்தை போட்டு மல்லிகை முல்லை பாதிரி செண்பகப்பூ முதலானவைகளை உள்ளே போட்டு நன்றாக குலுக்கி அதுக்கு நறுமணம் ஊட்டும்படியாக செய்து அதற்கு பின்பு சிவாலயத்தில் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்படியாக கொடுத்து அந்த அபிஷேக திருநீற்றை வாங்கி தன்னுடைய இல்லத்திலே சேமித்து அதற்கு பின்பாக சுரை கொடுக்கையிலேயோ சம்புடத்திலேயோ வைத்து வைத்து தான் நியமம்படி பூசுவார்கள். இந்த பசுக்களை இருந்து சாணம் சேகரிப்பது உத்தமம். சித்திரை மாதத்திலே மரநிழல் இல்லாத புல்வெளி, மரநிழலுக்கு கீழே இருந்தால் மரத்திலிருந்து காகங்கள் முதலான பறவைகள் போட்ட எச்சில் அங்கே எச்சம் விழுந்திருக்கும். ஆகையினாலே மன நிழல் படாத அந்த புல்வெளியிலே சென்று அந்த பசுவை மேய செய்தல் வேண்டும். மேய செய்து செய்வார்கள். இப்படி தயாரித்தல் வேண்டும். இது ஒரு முறை. இதற்கு கற்பம், இந்த முறைக்கு பேர் கற்பம். 3 விதமான திருநீர் சொல்லப்பட்டிருக்கிறது. கற்பம், அனுகற்பம் என சொல்லக்கூடியது காட்டிலே சென்று உலர்ந்து கிடக்கின்ற சாணம் அந்த கோமயத்தை எடுத்து பூன் கட்டாத மர உரலிலே மர உலக்கையை வைத்து கோசலத்தை வைத்து பிசைந்து உருண்டையாக்கி தற்புருட மந்திரத்தை சொல்லி சிவாக்கினியிலே தவித்தல், தவித்து பின்பு முன்பு சொன்னப்பட்ட முறைப்படி கருக்காய் சேர்த்து தயாரித்த திருநீர், இது அனுகற்பம் என்று பெயர். அடுத்து உபகற்பம் என்று ஒரு வகையிலே திருநீர் இருக்கிறது. அது வனத்திலே மரமும் மரமும் உரசியாக வந்த சாம்பலாக இருக்கலாம், அல்லது செங்கல் சூளையிலே குயவன் அந்த பானையை சுட்டு எஞ்சிய சாம்பல் இருக்கலாம். அவைகளெல்லாம் எடுத்து வந்து அதை பஞ்சகவியம் மேலான சேர்த்து அங்கே தற்புருள மந்திரத்திலே மீளவும் சிவாக்கினியிலே வைத்து தகித்து ஈஸ்வர மந்திரத்தை சொல்லி எடுத்தல் வேண்டும். எடுத்து முன்பு கூறியதை போல பானையிலே வைத்து நறுமணம் ஊட்டி இறைவனுக்கு சாத்தி தான் அணிதல் வேண்டும் என்று இவை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கற்பம், அனுகற்பம், உபகற்பம், அகற்பம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் இதுவல்லாது அகற்பம் என்ற ஒரு வகையிலும் திருநீர் இருக்கிறது. அது காட்டிலே இடி விழுந்த இடத்திலே மரங்கள் எரிந்தோ அல்லது வேறு ஒரு பொருள் எரிந்தோ அல்லது ஒரு சாம்பல் ஒரு சாணம் விழுந்து சாம்பலாக கிடந்தால் காரணமே தெரியாமல் இருக்கின்ற அந்த சாம்பலை எடுத்து வந்து அதை மூலமந்திரத்தை சொல்லி கலாமந்திரத்தை சொல்லி சுத்தி செய்து அணிவது. இப்படியெல்லாம் திருநீர் தயாரிக்கின்ற முறையினை அங்கே சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார். இப்படி அணிகின்ற பொழுது அந்த திருநீரானது எப்படி அணிய வேண்டும் என்பதற்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுமான மட்டும் இந்த அகற்ப முறையினை நாம் நீக்கி கடைசியாக சொன்ன அகற்ப முறம் காரணமே இல்லாமல் காட்டில் கிடக்கின்ற அந்த சாம்பல் எடுப்பதை எல்லாம் நீக்கி கற்பம் அனுகற்ப உபகற்பத்தின் படி தயாரித்து அணிபவர்கள் தான் முழுநீர் பூசிய முனிவர்கள். இவர்கள் குருவின் முன்பாகவும் சிவபெருமான் முன்பாகவும் நேரே நின்று திருநீர் பூச மாட்டார்கள், பூசக்கூடாது. குருமூர்த்திக்கு நேராக நின்று கொண்டும் சிவபெருமானுக்கு நேராக நின்று கொண்டும் திருநீர் பூசுதல் கூடாது. அவர்களில் இருந்து திசை திரும்பி கூடுமான மட்டும் கிழக்கு திசையோ வடதிசையோ நோக்கி நின்று திருநீர் பூசுதல் வேண்டும். இரண்டாவது, நெற்றியினை கவிழ்த்து திருநீர் பூசுதல் கூடாது. திருநீர் பூசுகின்ற பொழுது அந்த துகள்கள் நம்முடைய மேனியிலேயே படுதல் வேண்டும். அந்த திருநீர் அணிந்தது போக எஞ்சிய திருநீரை மேனியிலே தேய்த்துக் கொள்ளுதல் வேண்டும். இவர்களெல்லாம் பேசுகின்ற பொழுதோ நடக்கின்ற பொழுதோ உன் வேறு செயல்கள் செய்கின்ற பொழுதோ திருநீரை அணிவது இல்லை. உண்பதற்கு முன்பும் உண்பதற்கு பின்பும் எழுந்தவுடனும் படுக்கைக்கு செல்லுகின்ற பொழுது அந்த படுக்கையில் அமர்ந்ததும் இப்படி சதாசர்வ நேரமும் திருநீரை அணிவார்கள். இப்படி அணுகின்ற அந்த திருநீர் எப்படி இருக்கும் என சொன்னால், கண்டிப்பாக இவர்கள் நடந்து கொண்டு பூசுதல் மாட்டார்கள். நடந்து கொண்டு திருநீர் பூசுதல் தவறு. நிறமுள்ள திருநீரை பூசுவதும் தவறு. சாம்பல் கூறிய அந்த நிறம் தான் இருத்தல் வேண்டும். சிகப்பு நிறமோ கருநிறமோ இருந்தால் அவைகளெல்லாம் துர்பலனை கொடுக்கும் என்று நாவலர் அவர்கள் பாலபாடத்திலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அப்படியெல்லாம் முறையாக தயாரித்து முறையாக அணிவார்கள். அப்படி அணிகின்ற பொழுது உத்தூலமாக அணிவார்கள், திரிகுண்டரமாக அணிவார்கள், சிலர் விரை வடிவமாகவும் அணிவார்கள், சிலர் முக்கோண வட்டத்திலும் முக்கோண வடிவிலும் அணிவார்கள், சிலர் வட்ட வடிவத்திலும் அணிவார்கள். இப்படி பரப்பர வடிவிலே அணிவார்கள். இதைத்தான் நாவுக்கரசு சுவாமிகள் திருவாதிரை பதிகத்திலே பொடிகள் பூசி பாடும் தொண்டர் புடைசூழன்பார். இந்த பொடிகள் என சொல்லக்கூடியது பண்மையில கூறியது இப்படி உத்தூடம், திரிகுண்டரம், பிறை வடிவம், முக்கோணம், வட்டம் முதலில் பரபர வடிவத்தையே அங்கே குறிக்கிறது. ஆகையினாலேயே பொடிகள் பூசி என்று அங்கே சொல்லப்பட்டது. இப்படி இந்த திருநீரை இவர்கள் முதலையாக இப்படி பூசுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இதை ஆறு பாடலிலே இந்த செய்தி கூறப்படுகிறது.